சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 79 அத்தியாயம். ஹிப்பாலஸ் வஞ்சி நகரை அடைந்த ஒரு வாரத்துக்கு பிறகுதான் கால்ஃபா புகார் நகரை சென்றடைந்தார். இருவரும் குலசேகர பாண்டியனின் திட்டத்தை இரு பெருவேந்தர்களிடமும் விளக்கினர். பரம்பிடம் தோற்றதால் இருவருமே அவமானப்பட்டு குறுகி கிடந்தனர். செங்கண சோழன் கால் எலும்பு முறிந்து உயிர் பிழைத்ததே பெரும் பாடாகி போனது. வலது காலை இழுத்து இழுத்து கோலின் துணை கொண்டே நடக்கும் நிலையில் இருந்தார். ஆனால் பரம்பை அழித்தொழிக்கும் வாய்ப்பு பாண்டியனின் மூலம் கிடைக்கிறது என்று தெரிந்த கணமே வெகுண்டு எழுந்தான். தந்தை சோழவேலன், சற்று நிதானித்து முடிவெடுப்போம் என்று சொல்வதற்கான இடமே அன்றைய அரசவையில் எழவில்லை. சோழ படையின் அத்தனை ஆற்றல்களையும் கொண்டு வந்து குவிக்க ஆயத்த நிலையில் உள்ளதாக அறிவித்தான். உதயன் சேரல் சட்டென முடிவெடுத்து விடவில்லை. மலைப்பகுதியில் இவ்வளவு திறன் மிகுந்த ஏற்பாடுகளை செய்துமே நம்மால் தாக்குதலில் வெற்றி கொள்ள முடியவில்லை. சமவெளி போரில் பாரியை வீழ்த்த முடியுமா என்று சிந்தித்தபடியே இருந்தான். ஹிப்பாலஸ் பொறுமையாக பல விளக்கங்களை கொடுத்தான். சேரனும் சோழனும் என்ன காரணத்துக்காக பரம்பின் மீது படையெடுத்தார்களோ அந்த செல்வங்களை அவர்களே எடுத்துக் கொள்ளட்டும், தனக்கு தேவை பரம்பின் வீழ்ச்சி மட்டுமே என்று குலசேகர பாண்டியன் தெளிவுபடுத்திவிட்டான் என்பதை மீண்டும் மீண்டும் கூறினான். தேவாங்கு, கொல்லி காட்டு விதை, பாழிநகர் மணிக்கற்கள் என்று அனைத்தின் மீதும் ஹிப்பாலஸின் கனவு நிலை கொண்டிருந்தது. அதனால்தான் பாண்டியனின் போர் திட்டத்தோடு மற்ற இரு பேரரசுகளையும் இணைக்கும் வேளையில் முனைந்து ஈடுபட்டான். சேரனும் சோழனும் பாரியிடம் தோல்வியை தழுவி உள்ளனர். இந்த நிலையில் அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று தீவிரத்தோடு போர் புரிவர். அதுமட்டுமன்று, தனது தலைமையில் நடக்கும் ஒரு போரில் அவர்கள் பங்கெடுப்பதே பாண்டிய பேரரசின் முதன்மையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளும் செயல்தானே. ஒரு போர் தொடங்கும் போதே மறைமுகமாக உயர்வை வழங்குவதை எண்ணி மகிழ்ந்தார் குலசேகர பாண்டியன். அதனால்தான் ஹிப்பாலஸை இந்த செயல் நோக்கி தூண்டினார். மூன்று பேரரசுகளும் அவை உருவான காலம் தொட்டு தங்களுக்குள் சமரசம் செய்து கொண்டது இல்லை. உள்ளுக்குள் எரியும் பகையனும் நெருப்பை அவை ஒருபோதும் அழித்துக் கொண்டதில்லை. சிற்றரசுகளையும் சிறு குடிகளையும் வீழ்த்துவதில் இன்றளவும் பேரரசுகளின் படைகளுக்கு இடையேயான மோதல் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் யவன வணிகத்தால் கடந்த சில தலைமுறைகளாக மூன்று பேரரசுகளும் பெரும் செல்வ செழிப்பை எட்டியுள்ளன. அரசின் வலிமையை ஆளும் நிலப்பரப்பு மட்டும் தீர்மானிப்பது இல்லை, அதனிடம் இருக்கும் செல்வங்களும் முக்கியமானவை என்பதை உணர்ந்துள்ளன. அதனால்தான் முத்துக்கள் கொழிக்கும் கடல் வளத்தையும் மிளகு தொடங்கி எண்ணிலடங்காத வாசனை பொருட்களும் மருத்துவ பொருட்களும் விளைந்து கிடக்கும் மலை வளத்தையும் தனதாக்கிக் கொள்ள விடாமல் முயல்கின்றனர். இப்பாலஸின் இந்த முயற்சிக்கு மூன்று பேரரசுகளும் இசைவு தெரிவித்தது இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியே. இத்தனை காலங்களாக எந்த வளத்துக்காக இந்த மூவரும் தனித்தனியே போரிட்டார்களோ அதே நோக்கத்துக்காகத்தான் இப்போது மூவரும் இணைந்து போரிட முடிவு செய்துள்ளனர். இந்த போர் வெளிப்படையாக எதிரியை நோக்கியது, ஆனால் ஆழத்தில் உடன் இருப்பவர்களின் இழப்பை கண்டு மகிழக்கூடியது. பாரி வேட்டுவன் பாறைக்கு வந்ததில் இருந்து போர் சூழலை பற்றிய உரையாடல்கள் நாள்தோறும் நடந்தபடியே இருந்தன. தாக்குதலுக்கு எல்லா வகையிலும் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தப்பட்டது.
நாம் இறங்கி போய் தாக்கப் போவதில்லை. எதிரி மலை ஏறி வந்தால் நாம் தாக்குவதற்கு புதிதாய் எதுவும் தேவையில்லை. பிறகு ஏன் பதற்றம் அடைகின்றீர்கள் என்றான் பாரி.
பாரியின் கருத்தை மறுத்து உரையாடுதல் எளிய செயலன்று. தேக்கன் மட்டுமே மிக எளிதாக அதை கை கொள்வான். ஆனால் உறுதியாக பேசக்கூடியவன் முடியன். வீட்டூர் பழையன் பாரியின் கூற்றுக்கு மறுப்பாகத்தான் பேச தொடங்குவார். ஆனால் அவன் மீது உள்ள வாஞ்சையால் எப்போதும் திசை மாறினோம் என்பதை அறியாமலேயே பாரியின் கருத்துக்கு உடன்பட்டு பேசிக் கொண்டிருப்பார். இவர்கள் எல்லோரிலும் ஒரே ஒரு விதிவிலக்கு வாரிக்கையன் மட்டும்தான். அவரோடு பேசும் போது பாரியிடம் ஏற்படும் மாறுபாட்டை மற்றவர்கள் எளிதில் உணர முடியும். ஏனென்றால் பாரியின் தந்தையே அவரின் சொல் கேட்டு வளர்ந்தவர்தான். வாரிக்கையன் இன்னும் எவ்வியூரில்தான் இருக்கிறார். போர்க்களம் பற்றிய தற்போதைய உரையாடலில் அவர் கருத்துக்கள் ஊடாடவில்லை. மழைக்காலம் தொடங்கியது. பாண்டியர் படையின் பாடி வீட்டு கூடாரங்கள் தென் திசை நோக்கி இடமாற தொடங்கின. ஆயிரக்கணக்கான பொருட்களில் இடப்பெயர்வு நடந்தது. எண்ணற்ற யானைகள் இந்த செயலில் ஈடுபடுத்தப்பட்டன. இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்பதை பரம்பு வீரர்கள் மலையின் மீதிருந்து கவனித்தபடியே இருந்தனர். வெள்ளடி குன்றிலிருந்து நெடுங்குன்று வரை கூடாரம் அமைத்திருந்தது படை. இப்போது முழுமுற்றாக நெடுங்குன்றிலிருந்து தென்புறமாக இடம் மாறிக்கொண்டிருந்தது. வேட்டுவன் பாறை என்பது பரம்பின் மிக முக்கியமான இடம் என்பதால் தங்களின் இருப்பிடத்தை மிகவும் தள்ளி கொண்டு போகின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. மயிலா கருவுற்றிருந்ததால் அவளுக்கு கனிகளை கொடுத்து உபசரிக்க ஆதினியை வர சொல்லியிருந்தான் பாரி. அவளும் தன் தோழிகளோடு வேட்டுவன் பாறைக்கு வந்திருந்தாள். சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தான் பாரி. அடைமழை முடிவுற்ற மறுநாள் பரம்பின் வீரன் ஒருவன் பாரி இருந்த குடில் நோக்கி ஓடி வந்தான்.
அவன் சொன்ன செய்தி கேட்டு எல்லோரும் குன்றின் மேல் ஏறி நின்று பார்த்தனர். தென் திசையிலிருந்து பெரும் படை ஒன்று அணி அணியாய் வந்து கொண்டிருந்தது. படையின் முன்னணி வீரன் ஏந்தியிருந்த பதாதையில் சேரனின் வில் பொறிக்கப்பட்டிருந்தது. அடுத்து 10 நாள் வடதிசையிலிருந்து வந்த படை அணியினர் புலிக்கொடி ஏந்திய பதாதகையை சுமந்து வந்தனர். இதுவரை காரமலையின் அடிவாரம் இருந்த 3 குன்றுகளின் மேலிருந்து பரம்பு வீரர்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தனர். இப்போது 6 குன்றுகளின் மேலிருந்து கண்காணிக்க வேண்டியிருந்தது. வந்து குவியும் படை வீரர்களின் எண்ணிக்கை எல்லையில்லாத விரிவை எய்தி கொண்டிருந்தது. மூவேந்தர்களும் படையை ஒரு முனையில் குவிக்கின்றனர் என்ற செய்தி உறுதிப்பட்ட பிறகு பரம்பின் எல்லா திசைகளில் இருந்தும் வீரர்கள் கீழ்த்திசைக்கு அழைக்கப்பட்டனர். வாரிக்கையினும் கோழையினும் சில நாட்கள் இடைவெளியில் வேட்டுவன் பாறைக்கு வந்து சேர்ந்தனர். கருவூல பொறுப்பாளர் வெள்ளி கொண்டாரை தவிர மதுரையின் அரண்மனை நிர்வாக பொறுப்பில் இருந்த அனைவரும் வெங்கல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தனர். குட்ட நாட்டு அமைச்சர் நாகரையன் வந்து சேர்ந்தான். ஆயிமலையில் நடைபெற்ற தாக்குதலில் குடநாட்டு தளபதி எக்கல் மாடன் தலைமையிலான படை மட்டுமே முழுமுற்றாக அழிவுற்றது. குட்டநாட்டு தளபதி துடும்பன் தலைமையிலான படை பரம்புக்கள் நுழையாமலேயே நின்றுவிட்டது. இந்த பின்னணியில் உதயஞ்சேரலின் துரோகம் அடங்கியுள்ளதாக நினைத்த குடநாட்டு வேந்தன் குடவர்க்கோ இன்னொரு கூட்டுப் போரில் பங்கெடுக்க விரும்பவில்லை. எனவே குடநாட்டு படை மட்டுமே போர்க்களம் வந்தது. சேர நாட்டின் அமைச்சராக நாகரையனை விளங்கினான். சோழ நாட்டு அமைச்சன் வளவன்காரியும் வந்து சேர்ந்தான். பாண்டிய பேரரசின் தலைமை அமைச்சர் முசுகுந்தர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். அமைச்சர்களின் சந்திப்பு நடந்த பிறகுதான் வரப்போகும் படைகளின் தன்மையும் எண்ணிக்கையும் முழுமையாக தெரிய வந்தன. அந்த படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள், அவற்றை செப்பனிடுவதற்கும் புதிதாக உருவாக்குவதற்கும் தேவையான ஏற்பாடுகள், உணவு ஏற்பாடுகள், பண்டக சாலைகள், மருத்துவர்கள், சிகிச்சைக்கான பகுதிகள், குதிரைகளுக்கும் யானைகளுக்குமான கட்டுத்தறிகள், போர்க்களத்துக்கான தேர்கள், அவற்றுக்கான பராமரிப்புகள், பிற கருவிகள், போர் விலங்குகளுக்கான தானியங்கள், கூலங்கள் ஆகிய எல்லாவற்றையும் செம்மையுற கணக்கிட்டனர். பரம்பின் தரப்பில் ஆயத்தங்களை தொடங்க வேண்டியதை பற்றிய உரையாடல்கள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. பாரி ஒப்புதல் வழங்கிய பிறகு சிறுபாழி நகரில் ஆயுதங்களை உருவாக்கிக் கொண்டிருந்த அத்தனை பேரும் கீழ்த்திசைக்கு இடம் மாறினர். மூவேந்தர்களின் போர்ப்பாசறை வேட்டுவன் பாறையிலிருந்து பழகாத தொலைவில் இருப்பதால் தங்களின் இருப்பிடத்தையும் மாற்ற முடிவு செய்தனர். வேந்தர்களின் படைக்கள கொட்டில் செம்மையுற வடிவமைப்பதற்கான வேலைகள் தொடங்கின. மதுரையிலிருந்து தலைமை அமைச்சர் முசுகுந்தர் வருகும் போதே அவரோடு அரண்மனையின் தலைமை கணியனும் அந்துவனும் வந்திருந்தான். மூலப்படை பாசறை அமைக்கப் போகும் நிலப்பகுதிக்கு 3 நாட்டு அமைச்சர்களும் அந்துவனும் மாணக்கர்கள் சிலரும் புறப்பட்டு போயினர். அவர்கள் சென்று சேரும் போது மையூர் கிழார் வரவேற்க நின்று கொண்டிருந்தார். உடன் பூசகர்களின் குழு ஒன்றும் இருந்தது. முசுகுந்தர் அந்த பெரும் நிலப்பரப்பை குதிரையில் இருந்தபடியே பார்த்தார். காரமலையின் அடிவாரத்தில் சற்றே திமிழ் முறுக்கியிருக்கும் பெரும் மேடாக அந்த இடம் இருந்தது. மேட்டின் நடுப்பகுதியில் இறங்கி நின்றனர். மழை நீர் எவ்வளவு குடித்தும் நெகிழ்ந்து கொடுக்காத இறுக்கத்தோடு மண் இருந்தது. அவர்கள் வந்த சிறிது நேரத்தில் பாண்டிய பேரரசின் சிறப்பு மிக்க முதியானையை அழைத்து வந்தனர். தாழம்பூ நிற தந்தமும் வட்டமாய் அகன்று நடுவில் குழிந்த கும்பங்களும் நீண்டு நெளியும் அழகான வாளும் நான் பூட்டிய வில்லினையொத்த முதுகெலும்பும் உடைய பவளவந்திகை என்னும் பெயர் கொண்ட அந்த யானை பாசறை நிலத்துக்கு வந்து சேர்ந்தது. உடன் மதுரையின் யானை கட்டுத்தறி பொறுப்பாளர் அல்லங்கீரனும் கோட்டை தளபதி சாக்கலைவனும் வந்தனர். வண்ணத்தட்டில் வைக்கப்பட்டிருந்த பூக்களையும் கனிகளையும் கொண்டு அந்த இடத்தில் சிறு வழிபாடு ஒன்றை பூசகர் நடத்தினர். பிறகு அந்துவன் கையசைத்து உத்தரவிட்டான். அதுவரை கீழே நின்றிருந்த பாகன் யானையின் மீது ஏறி அமர்ந்தான். பவளவந்திகை நடக்க தொடங்கியது. பாகன் தன்னுடைய கால்கள் பவளவந்திகையின் காதுகளின் பின்புறத்தை தொட்டுவிடாமல் மடக்கி வைத்துக் கொண்டான். எந்த திசைக்கு போக வேண்டும் என்ற குறிப்பு ஏதும் பாகனின் கால்கள் சொல்லாததால் யானை அதன் விருப்பத்துக்கு நடந்தது. அந்த பெருமேடு முழுவதும் குறுக்கும் நெடுக்குமாக நடந்த பவளவந்திகை மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்தது. இப்போது அந்துவன் தன் மாணக்கர்களை அழைத்துக் கொண்டு யானையின் காலடிகளை பார்த்தபடியே உள்ளே போனான். யானையின் காலடி ஆமையின் ஓடு போன்ற வடிவம் கொண்டது. வெளிவட்டம் மட்டுமல்ல, உள்ளேயும் ஆமையின் ஓட்டில் இருப்பது போன்று விண்மீன்களின் வடிவம் கொண்ட கோடுகள் இருக்கின்றன. யானையின் பாதத்தில் இருக்கும் ரேகை கோடுகள் அவை. யானையின் 4 காலடிகளும் 4 வித ரேகைகளை கொண்டவை. பவளவந்திகையின் காலடிகள் அந்த பெருமேடுங்கும் பதிந்து கிடக்க அவற்றை கூர்ந்து கவனித்தபடி அந்துவனும் அவன் மாணக்கர்களும் நடந்து கொண்டிருந்தனர். காலடியின் அச்சில் அசையாமல் பதிவு கொண்ட விண்மீன்களின் வடிவு எந்த திசை நோக்கி அமைந்திருக்கிறது என்பதை கணித்தபடி ஒவ்வொரு தடத்தையும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். மழையின் ஈரம் காயாமல் இருந்ததால் காலடி தடத்தின் உட்கோடுகள் மண்புழுக்களைப் போல எங்கும் நெளிந்து கிடந்தன. மாணாக்கர்கள் தேர்வு செய்த காலடிகளை அந்துவன் போய் பார்த்தபடி இருந்தான். நெடுநேரமானது. ஆனால் காலடியின் உள் வடிவங்களை உற்று பார்த்து ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டுக் கொண்டிருந்தான் அந்துவன். இறுதியாக மூன்று காலடிகளை தேர்வு செய்தான். பெருமேட்டின் உச்சி பகுதியில் அமைந்த காலடி தடத்தில் பாண்டிய பெருவேந்தனுக்கான பாசறையை அமைக்க இடம் குறித்தான். அதில் இருந்து மிக தள்ளி தென்புற காலடி தடத்தில் சேரவேந்தனுக்கான இடத்தையும் வடகிழக்கு பகுதியில் சோழனுக்கான இடத்தையும் அந்துவன் தேர்வு செய்து தந்தான். மூன்று பேரரசர்களும் தங்க போகும், அவர்களை சுற்றி பல்லாயிரம் வீரர்கள் மொய்த்து கிடக்க போகும் அந்த இடத்துக்கு மூஞ்சல் என்று பெயரிட்டார் முசுகுந்தர். மூலப்படை நிலை கொள்ளப் போகும் படைக்கல கொட்டில் மூஞ்சலில் உருவாகத் தொடங்கியது. பேரரசர்களின் பாசறை கூடாரம் மிக பெரியதாகவும் வசதி மிக்கதாகவும் உட்பாதுகாப்பு அரண் கொண்டதாகவும் அமைய தொடங்கியது. அவர்களைச் சுற்றி இளவரசர்களும் முக்கியமான சிற்றரசர்களும் தங்குவதற்கான கூடாரங்கள் அமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. குவிக்கப்படும் படைகளை விட்டு மிக தள்ளி பெருமேடு ஒன்றின் விரிவு கொண்ட கூடாரங்கள் எண்ணற்றன அமைக்கப்படுவதை குன்றின் மேல் நின்று பரம்பு வீரர்கள் பார்த்தபடி இருந்தனர். எதிரி படைகள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி அதற்கு நேரெதிர் திசையில் தங்களுக்கான இடத்தை தேக்கன் தேர்வு செய்தான். காரமலையின் சரிவில் நாக கரடு இருக்கிறது. சில காத தொலைவுக்கு நீண்டு கிடக்கும் கரட்டு மேடு இது. வேட்டுவன் பாறை அளவே உயரம் கொண்டது. பரம்பின் வீரர்கள் நிலை கொள்ள இது ஏற்ற இடம் என்று தேக்கன் முடிவு செய்தான். அவற்றுக்கு சற்று மேலே காரமலையில் 20 யானை உயரத்தில் இரளி மேடு இருக்கிறது. எண்ணற்ற குகை பாறைகளை கொண்ட இடம் அது. ஆயுதங்களை வைக்கவும் மருத்துவ பயன்பாட்டுக்கு ஏற்ற இடமாகவும் அது இருக்கும் என்று கருதப்பட்டாலும் அந்த இடத்தை தேர்வு செய்ய சற்றே தயங்கினான் தேக்கன். வாரிக்கையனோ துணிந்து தேர்வு செய்ய சொன்னான். காரணம், அந்த குகைகளின் தன்மை. வேர்க்கொடியைப் போல ஒன்றை ஒன்று இணைத்து செல்லும் எண்ணற்ற குகைகளை கொண்ட இடம் அது. மிக நன்கு பழக்கப்பட்டவர்களால் மட்டுமே அதற்குள் போய் வெளிவர முடியும். போரின் போது வீரர்கள் விரைவாக வந்து திரும்பும் தன்மையுடன் அமைவிடம் இருக்க வேண்டும் என்று தேக்கன் தயங்கினான். ஆனால் வாரிக்கையனோ இதுதான் போருக்கு பொருத்தமான அமைவிடம் என்றான். இரளி மேட்டின் இடதுபுறம் இருந்த சமதளமான பகுதிகளிலும் மலைச்சரிவுகள் முழுமையும் குடில்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கின. பரம்பு வீரர்கள் எல்லா திசைகளில் இருந்தும் இரளி மேட்டுக்கு வர தொடங்கினர். இவ்விடம்தான் நாம் முகாமிட்டுள்ள இடம் என்று தெரிந்த கணத்தில் இருந்து எதிரிகள் நம்மை கண்காணிப்பார்கள். மையூர் கிழார் ஆட்கள் அவர்களுக்கு நன்கு உதவி செய்யக்கூடும். எனவே பரம்பு வீரர்கள் இரளிமேட்டுக்கும் நாகரக்கட்டுக்கும் வந்து சேர்வதையே எதிரிகளால் கணிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் என்றான் வாரிக்கையன். இரவு அடிக்கடி மழை பெய்வதால் சுளுந்து கம்பை வெட்டி பந்தம் ஏற்றுங்கள் என்றார். சுளுந்து கம்பை கூறாக வெட்டி பந்தம் ஏற்றினால் அது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கும். கீழே போட்டு மண் அள்ளி கொட்டினால்தான் அணையும். மற்றபடி மழை துளிக்கெல்லாம் எளிதில் அணையாது. சமதளத்தில் இருந்து பார்த்தால் குகையின் தன்மையை எளிதில் மதிப்பிட முடியாது. ஒவ்வொரு குகைக்குள்ளும் எண்ணிலடங்காத வீரர்கள் தங்கியிருக்க முடியும். குகைகளின் தன்மை, நீர் கசிவு கொண்ட குகைகள், நான்கு காற்றோட்டம் உள்ள குகைகள், மாட்டு மந்தைகளையே அடைக்கக்கூடிய பரப்பை கொண்ட குகைகள் என்று அத்தனையையும் வகை பிரித்து வீரர்களுக்கு விளக்கினார் வாரிக்கையன். குகைகளுக்குள் உரிய இடங்களில் விளக்குகளை அமைத்து குறியீடுகளை உருவாக்கினார். பரம்பு வீரர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருந்தனர். சிறுபாழியில் இருந்த தொழிற்கூடங்கள் அத்தனையும் இரளிமேட்டுக்கு இடம் பெயர்ந்தன. பெரும்பான்மையான குகைகள் ஆயுத கூடங்களுக்காக மட்டுமல்லாமல் உலைக்களங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டன. மிக விரிந்த நிலவமைப்பும் காற்றட்டமும் கொண்ட குகைகள் உலைக்களங்களால் நிரம்பின. அவை மட்டுமல்லாமல் வெளிப்புறத்திலும் எண்ணற்ற உலைக்களங்களை அமைத்துக் கொண்டிருந்தனர். குதிரைகளுக்கான கட்டுத்தறிகள் இரளிமேட்டின் தென்புறச் சரிவில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. குகைகளுக்கும் கட்டுத்தறிகளுக்கும் இடையில் உணவு கூடங்களை அமைத்தனர். மருத்துவ கூடங்கள் அமைப்பது பற்றி பேசப்பட்டது. இந்த போரில் மருத்துவர்களின் பணி மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது. எனவே முரியன் ஆசானை அழைத்து வர வேண்டும் என்றார் பழையன். நோய்க்கான மருந்தை தருவதில் வல்லவர்கள் எண்ணற்றோர் உள்ளனர். ஆனால் போரில் ஏற்பட போவது காயங்களும் முறிவுகளும் தான். அவற்றுக்கு மருந்தளிப்பதில் மிக வல்லவர் முரியன் ஆசான்தான். பச்சை மலையின் வட திசையில் ஓடும் மறையாற்றின் கரையில் அவர் இருக்கின்றார். வயதாகி மிக தளர்ந்த அவரை இவ்வளவு தொலைவு வரவழைக்க வேண்டுமா என்று தயங்கினான் தேக்கன். வாரிக்கையனோ கட்டாயம் அவர் இங்கு நம்மோடு இருக்க வேண்டும் என்றார். சிவிகையில் உட்கார வைத்து தூக்கி வரும் எண்ணத்தோடு செய்தி அனுப்பப்பட்டது. முதலில் தயங்கிய முரியன் ஆசான் பிறகு ஒரு நிபந்தனையோடு வர ஒப்புக்கொண்டார். எனது சிவிகையை தூக்கி வர இருவரை மட்டுமே அனுப்ப வேண்டும். அவர்களும் என்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரை உணவு ஏதும் உண்ணக்கூடாது என்று. தேக்கன் உள்ளிட்ட எல்லோரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். 10 to 12 நாள் பயண தொலைவை எப்படி உணவின்றி கடக்க முடியும்? அதுவும் சிவிகையை தூக்கிக் கொண்டு என்று பலரும் தயங்கிய போது வாரிக்கையன் சொன்னார். மலைப்பாதையில் உணவு ஏதுமின்றி சிவிகையை தூக்கி வரும் வீரர்கள் 2 to 3 நாட்கள் வர முடியும்.
அதற்கு பிறகும் அவர்கள் ஓடி வந்தால் மயக்கமடைந்து வீழ்வார்கள். அவர்களை குணப்படுத்தி மீண்டும் சிவிகையை தூக்க வைப்பது மருத்துவராகிய அவருடைய வேலை. நாம் ஏன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றார். சரி என்று ஒப்புக்கொண்ட தேக்கன் வலிமை மிகுந்த போர் வீரர்கள் இருவரை தேர்வு செய்தான். ஆனால் வாரிக்கையனோ அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தோற்றத்தில் எளிமையான இருவரை அனுப்பி வைத்தார். 12 நாளில் வந்து சேர வேண்டிய அவர்கள் 8 நாள் காலையிலேயே வந்து சேர்ந்தனர். இதுதான் நடக்கும் என்று வாரிக்கையனுக்கு தெரியும். எனவே அவர் வியப்பேதும் அடையவில்லை. ஆனால் மற்ற அனைவரும் வியப்பால் கிறங்கி போனார்கள். சிவிகையை தூக்கி வந்த இருவரும் புறப்பட்ட இடத்திலிருந்து இப்போது வரை உணவு எதுவும் உண்ணவில்லை, முழு வேகத்தோடு வந்து சேர்ந்துள்ளனர் என்ற செய்தி வீரர்கள் எல்லோருக்கும் பரவியது. எப்படி இது நடந்தது என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கையில் மருத்துவர்களிடமிருந்து உண்மை வெளிவந்தது. முரியன் ஆசான் செய்து வைத்துள்ள திங்கள் மூலிகையை உட்கொண்டால் பல நாட்களுக்கு பசி எடுக்காது, ஆற்றலும் குறையாது என்று. மருத்துவனின் வருகை மருத்துவத்தால் அறியப்பட வேண்டும். முரியன் ஆசானின் வருகை அப்படியே அறியப்பட்டது. பரம்பின் அனைத்து வகையான மருத்துவர்களும் முன்னரே இரளி மேட்டுக்கு வந்து சேர்ந்தனர். மருத்துவ பேராசானோடு பணி செய்யும் வாய்ப்புக்காக பல காலம் காத்திருந்தவர்கள் அவர்கள். போர் என்பது எதிரிகள் இருவருக்கிடையில் நடப்பது மட்டுமன்று, வீரர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையில் நடப்பதும் கூட. எதிரிகளுக்கு மருத்துவனால் குணப்படுத்த முடியாத காயங்களை உருவாக்கவே ஒவ்வொரு வீரனும் நினைக்கின்றான். எதிரிகள் எவ்வளவு காயத்தை உருவாக்கினாலும் குணப்படுத்தி மீண்டும் வீரனை வாழ்ந்து வைப்பேன் என்றே ஒவ்வொரு மருத்துவனும் மூலிகை சாற்றை பிழிகின்றான். மருத்துவனின் சிகிச்சை மீதிருக்கும் நம்பிக்கையே வீரனின் துணிச்சலை பல நேரங்களில் தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு நாளும் போர் முடியும் கணத்தில் தான் போரை அறிந்து கொள்ளுதல் தொடங்குகிறது. அன்றைய இரவின் காட்சிகள் தாம் மறுநாள் அவனது மன உறுதியை தீர்மானிக்கிறது. மரணமெய்தியவர்கள் மரணத்தின் மீது அச்சமூட்டுவதில்லை. உடல் சிதைக்கப்பட்டு மருத்துவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் எங்கும் கதறிய ஓசையோடு இழுபட்டு கிடப்பவர்கள்தாம் ஒவ்வொரு போர் வீரனையும் நிலை கொள்ளைய செய்கின்றார்கள். அதனால்தான் போர்க்களத்தில் தாக்குண்டவர்களை மருத்துவ சாலை நோக்கி தூக்கி வரும் வேலையை வீரர்கள் செய்யக்கூடாது என்று பேரரசுகள் விதி செய்துள்ளன. அதை செய்வதற்கு தனி படையை அமைத்துள்ளன. போரின் விதியை வீரனின் வாழும் மருத்துவனின் பச்சிலையும் இணைந்தே தீர்மானிக்கின்றது. பரம்பு வீரர்கள் இணையற்ற நம்பிக்கையோடு வாளினை ஏந்தவும் நாணினை இழுக்கவும் எதிரி படையை சிதைத்து முன்னேறவும் மருத்துவர்களும் முக்கிய காரணம். அதுவும் முரியன் ஆசான் களம் நோக்கி வந்துள்ள செய்தி பரம்பு வீரர்களுக்கு கட்டற்ற வேகத்தை கொடுத்தது. மரணத்தை மிதித்து நடக்க ஒவ்வொரு வீரனும் ஆசைப்பட்டான். முரியன் ஆசான் இரளிமேட்டுக்கு வந்து அன்றுதான் மூஞ்சலில் வேந்தர்களுக்கு கூடாரங்கள் அமைக்கும் பணி முடிவுக்கு வந்தது. மூஞ்சல் பகுதிக்கு மட்டுமே தனித்துவமான பாதுகாப்பு அரண்கள் உருவாக்கப்பட்டன. மூவேந்தர்களுக்கு 3 பெரும் கூடாரங்கள், மூவரும் சந்தித்து உரையாட மாளிகை வடிவிலான பெரும் கூடாரம் ஒன்று. வேந்தர்களுக்கான பணியாளர்கள், மருத்துவர்கள், உணவுச் சாலைகள் ஆகியவற்றுக்காக 3 கூடாரங்கள், போரில் பங்கெடுக்கும் அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு 5 கூடாரங்கள் என்று மொத்தம் 12 கூடாரங்கள், ஆயுத பயிற்சிக்கான களம் என்று அனைத்தும் கொண்ட விரிவான அமைப்போடு மூஞ்சல் நகர் தயாரானது. மூஞ்சலின் பாதுகாப்புக்கு தனித்த அரண் அமைக்கப்பட்டது. பெரும் பெரும் மர தூண்களாலும் ஆயுதங்களாலும் அமைக்கப்பட்ட அரண் அது. அரணுக்கு வெளியில்தான் படைகள் பலக்காத தொலைவுக்கு பரவியிருந்தன. இரவில் கடும் குளிர் இருந்தாலும் பகற்பொழுதின் வெயில் இன்னும் சூடேறாமல் தான் இருக்கிறது. மூஞ்சலின் அரண் காவலர்கள் 4 முனைகளிலும் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு மேடையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர். தென் திசையில் நின்றிருந்த படை வீரர்களிடமிருந்து உற்சாக பேரோசை மேலேறி வந்தது. கடல் போல் பரவி கிடந்த படை வீரர்கள் வாழ்த்துளி முழங்க உதயஞ்சேரலின் தேர் தென் திசையிலிருந்து மூஞ்சல் நோக்கி வந்து கொண்டிருந்தது. தேருக்கு முன்னால் சேர நாட்டு தளபதி துடும்பன் குதிரையில் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் கவச வீரர்கள் அணிவகுத்து வந்தனர். நானேற்றப்பட்ட வில்லை பதாகையில் தாங்கிய வீரன் முதலாவதாக வர அவனை தொடர்ந்து அணி அணியாய் சேர வீரர்கள் வந்து கொண்டிருந்தனர். 3 பேரரசுகளின் அமைச்சர்களாகிய முசுகுந்தரும் நாகரையரும் வளவன்காரியும் உதயஞ்சேரலை வரவேற்க மூஞ்சலின் வாயிலில் காத்து நின்றனர். முசுகுந்தர் பாண்டிய முறைப்படி அவருக்கான வரவேற்பை வழங்கினார். உதயஞ்சேரல் மூஞ்சலுக்குள் நுழைந்தான். அரச குல முதுயானை பவள வந்திகை மாலை சுட்டி வணங்கி தனது முதுகின் மேலிருந்த அம்பாரியில் ஏற்றி கொண்டது. மூஞ்சலின் வீதி எங்கும் நிறைந்துள்ள பாதுகாப்பு வீரர்களின் வாழ்த்துளிகளை ஏற்றபடி தனுக்கான பாசறை கூடாரத்துக்குள் நுழைந்தான் உதயஞ்சேரல். தான் நினைத்ததை விட உதயஞ்சேரல் இளமையோடு இருக்கின்றார் என்று கருதிய முசுகுந்தருக்கு அவனுடைய தோளின் மேல் கருங்குரங்கு குட்டி ஒன்று உட்கார்ந்திருப்பது ஏன் என்பது புரியவில்லை. உதயஞ்சேரல் வந்த மறுநாள் சோழ பேரரசனுக்கான வாழ்த்தொழிகளால் படைக்கள கொட்டில் குலுங்கியது. புலிக்கொடி ஏந்திய பதாதைகளை யானையின் மீது தாங்கி பிடித்த வீரன் முன்வர அவனை தொடர்ந்து பேரரசரின் தேர் வந்து கொண்டிருந்தது. தேருக்குள் தந்தையும் மகனும் இருந்தனர். செங்கண சோழனுக்கு கால் முறிவு கொண்டதால் அவனால் நின்று போரிட முடியாது. மற்ற இரு பேரரசர்களும் போரில் நேரடியாக ஈடுபடும் போது சோழ பேரரசர் மட்டும் நேரடி போரில் ஈடுபடாமல் இருந்தால் அது சோழ நாட்டுக்கு பேரவமானமாகும். எனவே மகனின் சார்பில் நான் போரில் பங்கெடுப்பேன் என்று கூறி சோழவேலன் உடன் வந்தார். அன்று மாலை வீரமுண்டா வாத்தியம் இடி என்று முழங்கத் தொடங்கியது. பேரிகையின் ஓசையோ எல்லையில்லாத அதிர்வை உருவாக்கியது. எங்கும் போர்க்களத்துக்கு உரிய கருவிகள் இசைக்கப்பட்டன. அணிவகுத்து வந்த யானைகளின் மணியோசை பேரிகையை விஞ்சிக் கொண்டிருந்தது. வீரர்கள் விண்ணை பிளப்பதைப் போல முழக்கமிட்டனர். வெடிப்புற்ற தந்தமும் விளைந்த நகமும் முதுகினில் சங்கு வடிவ புள்ளிகளையும் கொண்ட பாண்டிய நாட்டு பட்டத்து யானையின் மீது அமர்ந்தபடி மூஞ்சலுக்குள் நுழைந்தார் குலசேகர பாண்டியன்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.